SBS தமிழ்.
தமிழ் குடும்பம் நாடுகடத்தலை தடுப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவை கோரியுள்ளனர். தந்தை ராஜசேகரன் மாணிக்கத்தின் சுகவீனம் காரணமாக தனது குடும்பத்தினரை ஆஸ்திரேலிய அரசு நாடு கடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறும் தமிழ் பெண் வாணிசிறி அதனை தடுப்பதற்கு பொதுமக்கள் ஆதரவை கோரி பகிரங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 2013 தாய், தகப்பன் மற்றும் தனது தம்பியுடன் சிங்கப்பூரில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்த வாணிசிறியின் குடும்பம் நிரந்தர வதிவிட உரிமைக்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்தபோது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் வாணிசிறியின் தந்தை ராஜசேகரனுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரின் வதிவிட உரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. 28 காலக்கெடு வழங்கியிருக்கும் குடிவரவு அமைச்சின் அறிவிப்பின்படி எதிர்வரும் 21 இவர்கள் சிங்கப்பூருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளார்கள். வாணிஸ்ரீ எதிர்வரும் விசிஇ உயர்கல்வி பரீட்சையில் தோற்றவுள்ள நிலையில் அவரது குடும்பத்திற்கு நாடுகடத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தானும் தனது தம்பியும் இங்கே இருந்து படிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் தாம் மிகவும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று வாணிஸ்ரீ ராஜசேகரன் தெரிவித்துள்ளார்.
An 18-year-old and 8-year-old with so much of dreams and hopes that they just got to pack up everything. I do really want to pursue medicine in my rural community of Victoria because I feel very passionate that this community has stood by me and the least I could do is to support them too.
குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு இலாகாவினை விமர்சித்தமைக்காக 2013 பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஊழியரான மிக்கேலா பானர்ஜியின் மேன்முறையீடு உச்சநீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ட்விட்டரில் அரசின் கொள்கைகளை அநாமதேயமாக விமர்சித்ததன் மூலம் மிக்கேலா பானர்ஜி என்ற முன்னாள் அரசு ஊழியர் ஆஸ்திரேலிய பொது சேவை நடத்தை விதிகளை மீறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. 2013 ஒரு அநாமதேய ட்விட்டர் கணக்கொன்றின் மூலம் தொடர்ந்து குடிவரவு இலாகாவை விமர்சித்து வந்தவர் மிக்கேலா பானர்ஜி என்று கண்டறிந்தவுடன் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அவர் இன்று உச்சநீதிமன்றின் வெளியே ஊடகவியலாளர்களிடம் சுருக்கமாக இவ்வாறு பேசினார்.
It's not just a loss for me, it's a loss for all of us. And I'm very, very, very sorry.
நேட்டோவுடனான புதிய கூட்டு ஒப்பந்தம் ஒன்றில் ஆஸ்திரேலியா கைச்சாத்திட்டுள்ளது. இதன் மூலம் நேட்டோவுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆஸ்திரேலியா உறுதியளித்துள்ளது. பசிபிக் பகுதியில் ஒத்துழைப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பூமியின் அரிய கூறுகளை கண்டறிவதற்கான அணுகல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தவுள்ளதாக ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸ் இந்த ஒப்பந்தம் பற்றி தெரிவித்தார்.
NATO practically under this framework is a single point of entry for us to 29 other valued allies. So this relationship is very important for us as we deal with emerging challenges.
அமெரிக்க டாலருக்கு எதிரான ஆஸ்திரேலிய டாலரின் நாணய மாற்று வீதம் கடந்த 10 மிகவும் குறைந்த நிலையை எட்டியுள்ளது. இன்று மதியம் ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 67.07 அமெரிக்க சதங்களாக காணப்பட்டது. இதேவேளை நியூசிலாந்தின் வட்டி வீதத்தினை 0.5 குறைத்து அந்நாட்டின் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன் மூலம் நியூசிலாந்தின் வட்டி வீதம் 1% குறைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக முக்கிய கப்பல் பாதைகளில் எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச கூட்டணியில் சேர ஆஸ்திரேலியா உடனடியாக அவசர முடிவு செய்யாதென்று பாதுகாப்பு அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸ் கூறியுள்ளார். ஹோமூஸ் பகுதியில் ஈரானிடம் இருந்து கப்பல்களை பாதுகாக்கும் திட்டத்தில் இணையும்படி அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவிடம் கேட்டுள்ளன. பிரித்தானிய கொடியுடன் வந்த கப்பல் ஒன்றை ஈரான் கைப்பற்றி 2 பின்னர் ஆஸ்திரேலியாவிடம் இக்கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இது பற்றி செனட்டர் லிண்டா ரெனால்ட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார்.
Australian government remains very concerned about the increased tensions in the Straits of Hormuz and we are considering the American request and also now the United request from the United Kingdom but we have not yet made any decision.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலிய படையினர் மேற்கொண்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் வாக்கு மூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆஸ்திரேலிய விசாரணைக்குழு ஆப்கானிஸ்தான் பயணமாகியுள்ளது. இதேவேளை நேச நாட்டு படைகளுடன் இணைந்து சுமார் 18 வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த ஆஸ்திரேலிய படையினர் அங்கு மேற்கொண்டதாக கூறப்படும் சில போர்க்குற்ற சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஆஸ்திரேலிய அரசு தள்ளப்பட்டுள்ளது என்றும், பயணம் செய்வதற்கு ஆபத்தான பிரதேசங்களாக உள்ளபோதும் குறிப்பிட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறப்படும் இடங்களுக்கு இந்த விசாரணைக் குழுவினர் சென்று வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளவுள்ளனர் என்றும் ஏபிசி தெரிவித்துள்ளது. கேரக்டர் டெஸ்ட், அதாவது நன்னடத்தை சோதனையின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் அல்லாதவர்களின் விசாவை நிராகரித்து அவர்களை நாடு கடத்துவதற்கு ஏதுவான சட்டத்தை அரசு வெகு விரைவில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலிய குடியுரிமை இல்லாதவர்கள் பாரதூரமான குற்றங்களில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டாலோ அல்லது குறைந்தது 2 வருட சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டாலோ அவர்களது விசாவை நிராகரிப்பதற்கான சட்டத்தை அரசு அறிமுகம் செய்யவுள்ளது. அவ்வாறு அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வரலாற்றில் மிகவும் பாரதூரமான சட்டமாக கருதப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இந்தோனேஷிய அகதி முகாம்களில் உள்ள பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஆஸ்திரேலிய அரசு தமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி 6வது நாளாக இந்தோனேஷியாவின் 5 பிரதான நகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள். இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 67 அமெரிக்க சதங்கள், 118 இலங்கை ரூபாய் 99 சதங்கள், 47 இந்திய ரூபாய் 39 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.8 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய தடகள விளையாட்டு வீராங்கனை சாலி பியர்சன் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த ட்ராக் மற்றும் ஃபீல்டு விளையாட்டு வீரர்களில் ஒருவரான 32 வயதுடைய சாலி பியர்சன் தனது 16 ஆண்டுகால விளையாட்டு தொடர்பிலான வாழ்வில் இருந்து காயம் காரணமாகவே ஓய்வு பெறுவதாக கூறியுள்ளார். 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் 100 மீட்டர் ஹேர்டில்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் 2 தடவைகள் உலக சாம்பியனாகவும் திகழ்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
Standing on that start line in front of 80,000 people is going to be the hardest part that I'm going to miss, I suppose. And I loved being on the track. I love running, I love sprinting, I love hurdling.
நடைபெற்று முடிந்த 1வது ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 251 ஓட்டங்களினால் இங்கிலாந்தினை வென்றுள்ளது. 2 இன்னிங்ஸிலும் 100க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற ஸ்டீவ் ஸ்மித் பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவானார். 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளர் நேத்தன் லாயன் 49 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஷஸ் தொடரின் 2வது போட்டி இம்மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் ஓரிரு மழை 18 செல்சியஸ், அடலேட் மழை பலத்த காற்று 13 செல்சியஸ், மெல்பர்ன் மழை ஓயும் வேகமாக காற்று வீசலாம் 13 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 11 செல்சியஸ், கன்பரா மழை வேகமாக காற்று வீசலாம் 10 செல்சியஸ், சிட்னி பலத்த காற்று அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 21 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil